இந்துக்களின் வளமையான திருநாட்களின் வழிபாடுகள் பல ஆலயங்களில் வித்தியாசமான முறையில் நடைபெறுகின்றன. வழிபடுகின்ற பக்தர்கள் எந்த சரியான வழிபாட்டை பின்பற்ற வேண்டும்?
அதாவது ஒவ்வொரு இதில் எங்களுக்கு 28 ஆகமங்கள் இருக்கின்றன, 207 உப ஆகமங்கள் இருக்கின்றன, 18 பத்ததிகள் இருக்கின்றன. இது சைவ மார்க்கத்திலே. இதே மாதிரியாக நான் சொன்ன வேறு வேறு சம்பிரதாயம், இந்து மதத்தில் வேறு வேறு சம்பிரதாயங்களிலே வழிபாட்டு முறைகளிலே சில சில வேறுபாடுகள், பிரதேச வழக்குகள் உண்டு. ஒரு மண்டலம் என்பது 45 நாட்கள் என்று கொள்ளுவார்கள் சில இடத்திலே, 46 நாட்கள் என்று சொல்லுவார்கள் சில இடத்திலே, 48 நாட்கள் என்று சொல்வது கூட இருக்கிறது சில இடங்களிலே. இது இந்தியாவுடைய ஒவ்வொரு இடங்களிலே வித்தியாசப்படுகின்றது. பிரதேச வழக்கு என்பது எமது ஊரிலே பார்த்தால், ஒரு திருமணச் சடங்கிலே கூட நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. இது அந்தந்த ஊருக்குரிய சம்பிரதாயங்கள். அதற்காக இந்த சம்பிரதாயம் தான் சரியானது, இந்த சம்பிரதாயம் தப்பானது என்று அல்ல. இந்த ஊரிலே இப்படி வழிபடுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், கோவிலுக்குள் மேலாடை இல்லாமல் போவது போய் வழிபடுவது யாழ்ப்பாண மரபு. கேரளத்திலேயும் இதே மரபை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான மரபு, அது அந்த அந்த சம்பிரதாய விதியில் அமைந்திருக்கின்றது. அதற்கு ஆகம விதிகள் அமைந்திருக்கின்றன என்றால், ஆண்கள் மேலாடை இல்லாமல் தான் பூஜை செய்ய வேண்டும் அல்லது வழிபட வேண்டும் என்ற மரபு பேணப்பட்டு வருகின்றது. அது மாதிரியாக பிரதேச வழக்குகள் உண்டு. நான் முடினாலே இது வந்து இந்த ரிஜிட் ரூல்ஸ், எங்களுக்கு ஒரு தனியான திருச்சபை என்று ஒன்று இருந்து இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யப்படாது என்ற கட்டளைகள் இல்லை. அந்தந்த இடத்துக்கு, அந்தந்த சூழலுக்கு, அங்கு கிடைக்கின்ற வளங்களுக்கு ஏற்ப, அங்கு வாழ்கின்ற மக்களின் வாழ்முறைகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய நேரம் இடம் போன்ற வசதிகளுக்கு ஏற்ப அந்த வழிபாட்டு முறைகள் அமைகின்றன. கோவில் அமைப்புகளில் கூட பொதுவான ஒரு ஆகமைப்பு இருந்தாலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதற்குரிய வித்தியாசங்களை நாங்கள் காணுகின்றோம் தானே.
மற்றது டாக்டர் நான் கவனித்தேன், அதாவது வந்து எங்களுடைய பஞ்சாங்கள் ரெண்டு, திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்களினுடைய கணிப்பின்படியும் சில கோவில்கள் தங்களுடைய சமய அனுஷ்டானங்களை பின்பற்றுகின்றபடியாலும் சில வேறுபாடுகள் வர வாய்ப்பு
வேறுபாடுகள் வருகின்றன. பொதுவாக இந்த சிவராத்திரி கடைசியாக வந்தபொழுது இந்த பிரச்சனை ஒன்று வந்தது. பொதுவாக இந்த பிரச்சனைகள் வருவதில்லை. ஆயினும் இந்த மாசங்களை சொல்லுகின்ற பொழுது சூரியனை சஞ்சன மையமாக கொண்ட மாசத்தை நாம் சொன்னோம். ஆவணி மாதம் பிறக்கின்ற பொழுது சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசித்து அங்கிருந்து விலகி அப்பால் கன்னி ராசியிலே பிரகசிக்கின்ற பொழுது அடுத்த மாதம் தொடங்குகிறது. இவ்வளவு சஞ்சாரத்தை கிடைப்பட்ட இவ்வளவு நாள், இவ்வளவு மனத்திகாலம், இவ்வளவு நிமிஷங்கள், எமது செகண்ட்கள் இருக்கின்றன. அவ்வளவும் இந்த சூரிய மாசம், வௌர மாசம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து, எங்களுக்கு தெரியும் சந்திரன் அமாவாசையிலிருந்து தொடங்கி பின்னர் வளர்ந்து பூரணையாகி பிறகு தேய்பிறை காலம், இதில் பட்சம் என்று சொல்லுவார்கள், தேய்பிறை காலம், வளர்பிறை காலம், வளர்ந்து வருகின்ற காலத்தை சுக்ல பட்சம். சுக்லம் என்றால் பிரகாசமான, விநாயகருடைய சோஸ்திரத்திலேயும் பெறும் சுக்லாம்பரதம் என்றால் பிரகாசமான என்று கருத்து. அந்த பிரகாசமான வளர்பிறை காலம் சுக்ல பட்சம், அது 15 நாட்கள் நடக்கும். சந்திரனுக்கு 16 கலை, அப்போ பௌர்ணமி தினத்தன்று 16 கலை பூரண கலை உள்ளவனாக சந்திரன் இருக்கின்றான். அதன் பின்பாடு தேய்பிறை காலம், அது இருட்டு வரும், என்னடா சந்திரன் தேய்ந்து கொண்டு போகின்றது. அந்த தேய்பிறை காலத்திலே வருகிற இருட்டாக இருப்பதனாலே கிருஷ்ணபட்சம், கிருஷ்ண என்றால் இருண்ட, அதான் கிருஷ்ணருக்கு பெயர் வந்தது. அவருக்கு நிறம் வந்து இருண்ட நிறம், இந்த டார்க் கலர், இப்போ கிருஷ்ணபட்சம். அப்போ அந்த ரெண்டு பட்சங்கள், இந்த ரெண்டு பட்சங்களும் சேர்ந்தது ஒரு மாதம். அப்போ இதிலே கிட்டத்தட்ட 28 நாட்கள் வருகின்றன. சற்றே முன்பின் குறைவாக சில மனத்தியாரங்கள் கூடி குறைவதனாலே ஒன்று நாள் கூடல. இந்த மாதங்கள் வந்து சாந்திர மாதங்கள், சாந்திர மாதம் என்று சொல்லுவோம். இப்போ இந்த மாதங்களை கணக்கிட பொழுது 28 நாள் என்ற பதினாலே ஒவ்வொரு வருஷத்துக்கும் எங்களுக்கு தெரியும் 365 நாட்கள். ஆகவே இங்கே வந்து ஒரு சில நாட்கள் கூடுதலாக வருகின்றன. அப்போ ஒரு வருஷத்திலே ஒரு மாதம் அதிகமாக வரும் சந்திர மாதத்தின்படி கணக்கிடும் பொழுது. அப்பொழுது இந்த அதிகமாக வருகின்ற மாதம் வந்து, இது மார்கழி மாதமாக இருக்கலாம், தை மாதமாக இருக்கலாம், அப்போ ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த அதிகரிக்கின்ற மாதத்தை மாற்றிக்கொண்டு வருவார்கள். இப்போ இப்போ மாசி மாதத்திலே சிவராத்திரி வருகின்றது எங்களுக்கு தெரியும். அப்பொழுது ஒரு குழப்பம் வருகின்றது, இது இந்த சூரிய மாசமான மாசியிலே வைப்பதா, சந்திரமான மாச மாசியிலே வைப்பதா? இந்த அதிகமான மாசத்தை மல மாசம் என்று சொல்லுவார்கள். நல்ல காரியங்கள் செய்யப்படாது என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அப்போ இந்த இதிலேயும் கூட ஆகமங்கள், பத்ததிகள், ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு ஆகம விதி ஒன்றிருக்கிறது. அவர்கள் பின்பற்றுகின்ற ஆகம விதிகளின்படி குறிப்பிட்டபடி அவர்கள் பின்பற்றலாம். ஒரு கோயிலுக்கு காமிக ஆகமும் ஆதாரமாக இருக்கும், இன்னொரு கோயிலுக்கு காரண ஆகமும் ஆதாரமாக இருக்கும், இன்னொரு கோயிலுக்கு சுப்ரபேத ஆகமும் ஆதாரமாக இருக்கும், இன்னொரு கோயிலுக்கு இவர்களுக்கு மகுட ஆகமம் ஆதாரமாக இருக்கும். அந்தந்த ஆகமங்களில் விதிக்கப்பட்டபடி இந்த ஆகமம் எப்படி சொல்லுகின்றது, எப்படி அனுட்டிக்கப்படுகின்றது என்பதை பார்த்து அவர்கள் அணித்துக் கொள்ளலாம். இதற்காக இப்போ நாங்கள் எல்லோரும் இப்போ என்னென்று கேட்டால், எல்லாருக்கும் விடுமுறை வந்து கலண்டர் வந்தபடினாலே தேசிய ரீதியில் எல்லாரும் ஒரு நாள் கொண்டாட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதற்காக எல்லா கோயில்களையும் இப்படி ஒரு ஆகமத்துக்கு கீழே கொண்டு வர முடியாது. அந்த அந்த விவரங்களை விளங்கி கொண்டால் இதில் கான்ஃப்ளிக்ட் ஒன்றும் இல்லை, முரண்பாடு ஒன்றும் இல்லை. அந்த ஆலய மரபின்படி அண்டைக்கு செய்கின்றார்கள். எங்களுக்கு ரெண்டு நாள் வழிபாட்டு கிடைத்தால் சந்தோஷம் தானே, ரெண்டு நாளும் வணங்கிக் கொள்ளலாம். அல்லது ஒரு நாளிலேயே வந்தபோது ஆகம வித்வான்களை எல்லாம் கூட்டி ஒரு சதஸ் வைத்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இம்முறையும் கூட அதே மாதிரியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். மற்றது இந்த அறிக்கைகள் வந்து ஒரு அளவுக்கு அந்த சந்தேகங்களை அல்லது குழப்பங்களை போக்குவதற்கு உதவுகின்றன.
மிகவும் விளக்கமாக நீங்கள் கூறினீர்கள். அநேகமாக இப்போ கனடாவை பொறுத்த அளவிலே புகலிட வாழ்விலே நாங்கள் இவ்வாறான சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஊர்ல இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை,
அந்த ஊருக்கு அந்த கோயிலுக்கு அதுதான் ஆகமம், அந்த பிரதேசத்துக்கு அதுதான் வழக்கு. ஆனால் நாங்கள் இங்கே வந்திருக்கிற பொழுது பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், டெல்லியில் இருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், மதுரையில் இருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், யாழ்ப்பாணம். அப்போ ஒவ்வொருவரும் தமது சம்பிரதாயத்தை, தமது பஞ்சாங்கத்தை, தமது ஆகம விதிகளை கொண்டு வந்து இதுதான் சரி என்று வாதிடுவது வழமையாகிவிடும்.